الحمد لله، الحمد لله نحمده حمدا جميلا ونشكره شكرا جزيلا، والصلاة والسلام على سيد البشر وصاحب الفضيل وخاتم النبيين وإمام المرسلين وحبيب رب العالمين، أما بعد، فيا عباد الله اتقوا الله العظيم. قال الله تعالى في كلامه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأيوب إذ نادى ربه أني مسني الضر وأنت أرحم الراحمين. صدق الله العظيم. கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிப்படைகளை அனுபவம் பிச்சகாது தமது வாழ்வில் பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் சாபியவங்கள் சபவ சாபிகீன்கள் முஸ்லீமான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாகும். அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய விடமாகிய அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு வந்திருக்கக்கூடிய அல்லாஹின் நல்லடியார்களே, வரையிருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, வயதுமறைகளே, சிறார்களே, அல்லாஹும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரிலே இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையிலே இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவர்கள் மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்கள் மத்தியிலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் இவரை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு இவருடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்து மாறி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையிட்டு வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளைய வறுமை நாளை அல்லாஹுடைய பட்டியலை சேர்த்து நிலான ஜென்மத்திற்கு தொகையை கூலியாக தந்து எமக்கு அல்லாஹ் அருள்மான. அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே இருக்கிறதுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தந்திருக்கிறார். அந்த அருட்கொடைகளை எங்களால் என்ன முன்பட்டால் என்ன ஏறாத அளவுக்கு அல்லாஹ் விசாலமான அருட்கொடைகளை ஞானத்துக்களை தந்திருக்கிறார். ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வயோசாஹு ஞானத்தல்லாஹி லா துஹா, அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை நீங்க என்ன முன்பட்டால் உங்களால் என்ன ஏலா அப்படின்னு அல்லாஹ் அல்லாஹ் தந்த ஞானத்துக்களை உங்களால் என்ன முடிக்க ஏலாது என்று அல்லாஹ் அனுப்பமானேன் சொல்கிறார். எனவே அல்லாஹ் தந்திருக்கின்ற ஏராளமான அருட்கொடைகள் இருக்கின்றன என்றாலும் இன்றைய புத்துமாரிலே மிக முக்கியமான இரண்டு அருட்கொடைகளை உங்களோடு பேசிக் கொள்ளலாம் நினைக்கிறேன். ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கின்ற மிக பெரும் அருட்கொடைகளிலே இரண்டு அருட்கொடைகள் ஓய்வு நேரமும் ஆரோக்கியமான உடலும் கிடைத்திருப்பது. கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரண்டை வைத்து மனிதன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தவும் முடியும், அல்லாஹ்வை கோபப்படுத்தவும் முடியும். ஓய்வு நேரம் என்பது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற அருட்கொடை. அல்லாஹ் கொடுத்த ஆயுள் போதாது என்று, அல்லாஹ் கொடுத்த இரவு போதாது என்று, பகல் போதாது என்று கஷ்டப்படக்கூடியவர்கள் எத்தனையோ பேரையும் பார்த்தோம். கண்ணுக்குரிய உரிமை இல்லை, குழந்தைகளுக்குரிய உரிமை இல்லை, தன்னுடைய ஊருக்குரிய உரிமை இல்லை, பெற்றோரை பார்க்க நேரம் இல்லை, இப்படியிட்ட ஒரு காலம் கழிகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் எங்களுக்கு ஓய்வு நேரத்தை தந்திருக்கிறார் என்றால் அந்த அருட்கொடைக்கு விலை மதிப்பும் கிடையாது. பாருங்கள், உடல் ஆரோக்கியம் இதுவும் அப்படித்தான். இன்னைக்கு எத்தனையோவர் கண் இருக்கிறது கண்ணால் பார்க்க முடியாது, பார்வையால் அடுத்து விட்டான், கால் இருக்கிறது காலால் நடக்க முடியாத சூகை, அல்லது விபத்திலே சிக்கி ஏதாவது ஒரு பிரச்சனை. அன்பானவர்களே, எனவே அல்லாஹ் ஆரோக்கியமான உடல், ஓய்வான நேரம், இந்த இரண்டு அல்லாஹ்வுக்கு சதரிப்பின் மிக பெரும் வரக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய துஆக்கள், அது குறிப்பாக சொல்லலாம் அறங்கி வந்தது சொன்னார்கள், அதான் சொன்னதிலிருந்து இல்லாம தூங்க வரைக்கும் உடையில உள்ள நேரம் இருக்குது, இந்த நேரத்திலே கேட்கக்கூடிய துஆக்களை எல்லாம் கட்ட மாட்டான், நேரடியாக அல்லாஹ்விடத்திலே போகும் அந்த துஆ மறுக்கப்படாத துஆ என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். உடனே நம்பிக்கை கேட்டார்கள், இப்படியான ஒரு பெருமதியான நேரம், இந்த நேரத்திலே நாங்கள் இதை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்ற விடயத்திலே ஆசி ஆபத்தம் என்ற சகாபாக்கள் மீது கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே பணாதான சொல்லவா, அப்படி என்றால் அந்த நேரத்திலே நாங்கள் எதை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்று எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தவர்களே சகாபாக்கள் நபிசோதர்கள் கேட்டார்கள். சொல்லலாம் வணங்கி வந்தவர்கள் சொன்னார்கள், தருந்தாமல் ஆரோக்கியா, அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்றார்கள். அல்லாஹ்விடத்திலே யக்கீனுக்கு பின்னால், யக்கீனுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு துஆ ஆரோக்கியம். எனவே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கு இந்த ஆரோக்கியம் இருக்கிறதே பெருமதியான. என்னிடத்தில் இருக்கக்கூடிய வாகனத்துக்கு வெளியே பேசலாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய காணி பூமிக்கு கடைக்கு வெளியே பேசலாம், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற ஓய்வு நேரம், அல்லாஹ் தந்திருக்கின்ற உடல் ஆரோக்கியம் நிறைவேற்ற முடியாதவர்களே, என்னுடைய நேரம் எனக்கு எப்படி பெறுவதையோ, ஒரு நோயருடைய நேரம் அவருக்கு எப்படி பெறுவதையோ, ஒரு அதிபருடைய நேரம் அவருக்கு எப்படி பெறுவதையோ, ஆசிரியருடைய நேரம் அவருக்கு எப்படி பெறுவதையோ, ஒரு உத்தாதனுடைய நேரம் அவருக்கு எப்படி பெறுவதையோ, நாட்டுடைய தலைவர் அதற்கு மேலே உள்ளவர்கள் இவருடைய நேரம் அவர்களுக்கு எப்படி பெறுவதையோ, அதே போல என்னுடைய நேரம் எனக்கு பெறுவதையும் போல உங்களுடைய நேரம் உங்களுக்கு பெறுவது. சில மனிதர்களை நாம் எல்லாரும் பார்த்தோம், நேரங்களே நேரங்களே இருக்குவார்கள். அன்பானவர்களே, நேரம் இருக்கிறது, நாம் சொல்லுகின்ற ஒரு பொய், நேரம் இல்லை நேரம் இல்லை. போனிலே எவ்வளவு மனுஷியான, பஸ்தானிலே எவ்வளவு மனுஷியான, கோழி பூசுகளை எல்லையும் மனுஷியான. அன்பானவர்கள், எனவே தெய்வம் சொல்லிருக்கின்ற ஆரோக்கியம் என்பது, ஓய்வு நேரம் என்பது விலை மதிக்க முடியாத சொத்தாக இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நன்மையாகவே இதை நாங்கள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம பார்க்கிற உலகத்தில் எவ்வளவு நோய்கள், தனித்தனி நோய்களுக்கு தனியான வைத்தியசாலை இருக்கின்ற அளவுக்கு நோய்கள் கூடியிருக்கின்றன. புற்றுநோயாளருக்கு மகாலக்கவலையை தனியான வைத்தியசாலை, விபத்திலே சிக்கக்கூடியவர்களுக்கு குரலையே தனியான வைத்தியமாக, கிறிஸ்தவ நோயாளிகளுக்கு மாந்தியிலே தனியான வைத்தியமாக, ஆயுர்வேத நாவிலே இப்படி தனித்தனி நோய்களுக்கு தனியான வைத்தியதாக இருக்கின்ற அளவுக்கு நோய்கள் கூடியிருக்கின்றன. எந்த அளவு நோய்கள் கூடியிருக்கின்றன என்றால், ஒரு குடும்பத்திலே இரண்டு மூன்று நோயாளிகள் இருக்கின்ற அளவுக்கு, ஒரு குடும்பத்தால் தங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகளை பார்த்துக் கொள்ளாத அளவுக்கு, ஒரு ஊரிலே எத்தனையோ நோயாளிகள், சில மகல்லாக்கள் எத்தனையோ நோயாளிகள், அன்பானவர்களே இப்படி நோயாளிகள் கூடியிருக்கிறார்கள். எனவே நோயாளிகள் நடந்து கொள்ளக்கூடிய முறை, நோயாளிகளுடைய வீட்டுகளுக்கு நாம் சென்றால் நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறை இஸ்லாம் சொல்லித்தது இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரோக்கியத்துக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் தந்த உடல் ஆரோக்கியம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், இல்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை சோதிப்பான். இன்னி சிலர் சொல்லுவார்கள், 20 வருடமா வாழ்வேன், வாழ்க்கையில ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல போய் நான் தூங்கி இல்லை படுத்து இல்லை தங்கிகள் சொல்லுவேன். இன்னி சிலர் சொல்லுவார்கள், நான் 25-30 வருடமா வாழ்வேன், எனக்கோ என்னுடைய மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ 100,000 நோய்க்கு செலவழித்து இல்லைன்னு சொல்லுவார். அன்பானவர்கள், வாயால் பேசுபூர்வம், ஆனால் இதனுடைய நேமத்தை எனக்கு விளங்காமல் உடம்பிலே அல்லாஹ் தந்த ஏராளமான அறிவுரை, அதிலே ஒன்றுதான் கிட்னி. அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய கிட்னி பழுதா போனால், அது மாற்றப்பட்டால், அதை மாற்ற வேண்டும் என்ற ஒரு நிலையை பட்டால், ஒரு கிட்னியுடைய விலை 10 லட்சத்துக்கு மேல். அல்லாஹ்வுடைய ஒரு அருள் கோடியை நாம் வாங்கி
நமது உடம்பிலே சேர்த்துக் கொள்வதற்கு 10 லட்சம் என்றால் எத்தனை கோடி அருங்கொடைகளை அல்லாஹ் நமக்கு அள்ளி வழங்கியிருக்கிறான். இலவசமாக கேட்காமல் இருந்திருக்கிறார்கள் அன்னாவர்களே, கேட்காமல் கிடைத்ததால் எங்களுக்கு அது பெருமதி இல்லாமல் வழங்கலாம், கேட்டு கிடைத்தால் சில வேலை அது பெருமதியாக வழங்கும். எனவே அன்னாவர்களே, கேட்காமல் கிடைப்பது இறைவன் தருகின்ற வரம் என்பதை நாங்கள் மறந்து கொள்ளக்கூடாது. கேட்டு கிடைப்பதை விட கேட்காமல் கிடைப்பதிலே மிக மிக அக்கறையாக இருக்க வேண்டும். கேட்காமல் கிடைத்திலே குருபோக்கு செய்த அந்நியமாக அவர்களின் சோதனைகளை பிடித்துக் கொள்ளும். எனவே அன்பானவர்களே, நாம் இப்படியான காலகட்டங்களில் இஸ்லாம் எப்படியான வழிபாட்டலை எங்களுக்கு சொல்லியிருக்கிறது என்பதை நான் விலகிக் கொள்ள வேண்டும். 10 வருடம் நான் வைத்தியசாலை ஒன்றா கூட தங்கையிலே என்று சொல்லக்கூடியவர்கள், வைத்தியசாலையிலே பல வாரங்களாக தங்கியிருப்பவர்களை காட்டி சந்தித்து கேளுங்கள், வீட்டிலே உள்ள நிம்மதி வைத்தியசாலை இருக்கிறதா, வீட்டிலே உள்ள தூக்கம் வைத்தியசாலை இருக்கிறதா, வீட்டிலே உள்ள சாப்பாடு அங்கே இருக்கிறதா, கண்ணியமானவர்களை எவ்வளவு கஷ்டம். எனவே அல்லாஹ் எங்களுக்கு இப்படியான அருள்மொழிகள் செய்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனிதன் உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நாம் பல வழிவாட்டுதல்களை எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. அந்த வகையிலே மிக முக்கியமான 3 அடிப்படைகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லிவதற்கு, நோய்க்கும் வழிகாட்டுகிறது இஸ்லாம். ஒரு மனிதனுடைய உடம்பிலே உள்ள நோயை போக்குவதற்கு வழிகாட்டுகிறது இஸ்லாம். எனவே குர்ஆன் ஹதீஸின் ஆய்விலே உலமாக்கள் அறிந்தறிகள் இந்த ஆரோக்கியத்தை என்று வர்ணிக்கும் இந்த உடல் ஆரோக்கியத்தை ஒரு மனிதன் வளர்த்துக் கொள்வதற்காக பாதுகாத்துக் கொள்வதற்காக கடைபிடிக்க வேண்டிய 3 அம்சங்கள், அதில் முதலாவது விடயம் பத்தியமாக வாழ்வது, 2வது அம்சம் மனிதன் தனது ஆரோக்கியத்தை பாதுகாப்பது, பத்தியமாக வாழ்வது ஒரு பகுதி, 2வது பகுதி அந்த ஆரோக்கியத்தை பாதுகாப்பது, 3வது பகுதி இதையெல்லாம் மீறி சாத்தியமாக இருந்தோம் ஆரோக்கியமாக இருந்தோம் இதையெல்லாம் மீறி ஒரு நோய் வந்துவிட்டால் அந்த நோயை அவசரமாக உடம்புகளை நீக்குவதற்கு வழி செய்வது. இது 3 இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. இது 3 விரிவான ஒரு தலைப்பாக இருந்தால் குறுகிய நேரத்திற்குள்ளே மிக முக்கியமான சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது காலத்தின் தேவையாக இருக்கின்றது. ஏனென்றால் இது பெரிய பெரிய நோயாளிகள் நோயாளிகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உலகத்தை நான் சொல்லுவார்கள். இரவையிலே ஆரோக்கியமாக சொல்லுவதால் காலையிலே நோயாளி, இரவிலே பிள்ளைகளோடு குடும்பங்களோடு அழகாக கதைத்துக் கொண்டிருந்தால் காலையில் எழுப்பினால் பேச்சு தடுமாற்றம் பைத்தியமாய் ஒரு நோய் அன்பானவர்கள். எனவே இப்படியான நிலைமை யாருக்கும் வந்துவிடக்கூடாது. இப்படியான நிலைமை எதற்கோ உங்களுக்கோ வந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பமும் நினைவுபடுத்து. அதனால்தான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மரிதுல் அஹ்து அவ் காஃபர், ஒரு மனிதன் நோய் வாய்ப்படுகிறார், ஒரு மனிதன் பிரயாணம் போகிறார். இந்த காலகட்டங்களிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கின்ற போது என்ன அமல்களை செய்துவிட்டு வந்தானோ, உடலே ஆரோக்கியம் இருக்கின்ற போது ஓய்வு நேரங்களை எப்படி பயன்படுத்தினானோ, 5 நேரம் தொழுது, 1 சுண்ணத்துகள் தொழுது, ஒவ்வொரு நாள் குர்ஆன் திலாவத்தில் ஈடுபட்டு காலை மாலை அவலாதங்கள் ஓதி தாய் தாமருக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்து பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்து தன்னுடைய மனைவிக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்து இப்படியே அவருடைய காலத்தை ஓட்டிக் கொண்டு போகிறார். திடீரென்று அந்த மனிதனுக்கு நோய் வந்து அந்த மனிதன் பாயிலே படுக்கிறான். புகாரில் வரக்கூடிய அதிகம் அந்த மனிதன் திடீர்ந்து ஒரு பயண ஏற்பாடு பயணம் போகிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதன் ஆரோக்கியமாக இருக்கின்ற போது எப்படி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, எப்படி தன்னுடைய அடியாரனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு வந்தானோ, வளமையாக எப்படி அவனுடைய இலை அதாவது வணக்கத்திலே சென்றதோ, அது போன்று அல்லாஹ் நோயாளியாக இருந்தாலும் பிரயாணம் சென்றாலும் அதிலே அவனுக்கு அல்லாஹ் அந்த நன்றி எழுதுகிறான் என்று செய்தியை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாம் எவ்வளவு பெரிய வழிகாட்டிலே தந்திருக்கின்ற மார்க்கம். எனவே முதலாவது பகுதி பத்தியமாக வாழ்கிறேன், நோய் வராமல் இருப்பதற்கும் வந்த நோய்கள் அவசரமாக போவதற்கும் பத்தியம் என்பதை நாம் எதிர்கொள்கின்றது. இன்று எங்கே அநேகமானவர்கள் பத்தியம் காத்து நோய் பின்னால் பத்தியம் என்பது நோய் வாழ்க்கை இருப்பது அண்ணாதவர்களே. எனவே பத்தியமாக வாழ்வது எந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டுமோ அந்த உணவுகளை தான் உட்கொள்ள வேண்டும். உடம்பு கெடுதியான உணவுகளை, உடம்பை பலவீனப்படுத்தக்கூடிய உணவுகளை, உடம்பை பலவீனப்படுத்தக்கூடிய விளையாட்டுகளை விளையாடாமல், உடம்பை பலவீனப்படுத்தக்கூடிய வகையில எங்களை ஈடுபடுத்தாமல் நாங்கள் சத்தியமாக வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, சீனி நோயுள்ளவர்களுக்கு இனிப்பு பிடிக்காதுவார்கள். எனவே அவர்கள் அந்த இடத்திலே அந்த ஒழுக்கங்களை, அந்த வழிகாட்டுதல்களையும் பேசிக்கொள்ள வேண்டும். அல்லது சிலர் தடிமல் இருமலாக இருந்தால் கூழ் பாய்ப்பதை தவிர்த்திருப்பார்கள். எனவே அவர்கள் அங்கே தவிர்த்திருக்க வேண்டும். இப்படியான சத்தியமாக வாழுமாறு எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது. சிலர் சொல்வார்கள், என்ன பத்தியம் ஒருவாரதானே, அது சேரி கொண்டு நாங்கள் மௌத்தை எடுத்ததை கொண்டாடி. ஒரு சம்பவத்தை குறித்து நான் வெளிப்படுத்துகின்றேன். எங்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. கோவிலே ஹரித்தோழர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சஹாபியின் நபித்தோழர் தலையிலே காயம் ஏற்பட்டு குளிப்பு வாஜிபான நிலையை அந்த நபித்தோழர் இருக்கிறார். சொல்லலாகும் அழைக்கும் அவர்களோ அந்த சமயமே இல்லை. அந்த இடத்திலே அந்த மனிதர் குளிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. நபித்தோழர் சொன்னார்கள், நீங்கள் குளிக்கத்தான் வேண்டும் என்று அந்த நோயாளியை தலையிலே காயமுள்ளவர்களை குளிக்க வைத்தார்கள். குளித்து சில நேரங்களில் அந்த நபித்தோழர் இழந்து விடுகிறார். இன்னால் இல்லாமல் பதினா இருக்கிறார்கள். இந்த சம்பவம் அடுத்த நாள் எங்கள் தலைவர் பெருமானார் சொல்லலாகும் அழைத்தவர்களுடைய சமயம் வருகிறது. அதே போல முதலாவது பகுதி சத்தியமாக நாங்கள் வாழ்வது. அதற்கு முக்கியமாக தெரியுமாறுகளே, சத்தியமாக வாழ்வது அதிகமாக எல்லா நேரங்களும் சில சாப்பிட்டு போயிருப்பார்கள். மூன்று நேரம் சாப்பிட்டால் தாராளமாக போகும். இன்னும் தேவைப்பட்டால் இன்னொரு நேரம் சேர்த்துக் கொள்ளுங்கள். சொல்லலாம் அனைவரும் சொல்லித் தந்தார்கள். ஒரு மனிதனுடைய வயிறை கூட மூன்றாக பிரிக்க வேண்டும் என்று பதிவுகளை சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஒன்று உணவுக்காக, நாங்கள் அன்றாடம் உணவாக உட்கொண்டு வந்த சில பொருளை யுவதியாக இருக்கலாம், தானாக இருக்கலாம், அல்லது அதாவது சோறு போன்ற உணவாக இருக்கலாம். அதற்கு ஒரு பகுதியை உட்கொள்ள வேண்டும். இரண்டாவது பகுதி நீருக்காக, மூன்றாவது பகுதி எப்போதும் அது காலியாக அது புரியாமல் இருக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லி தருகின்ற ஆரோக்கியத்துக்கான வழிபாட்டல் இந்த மூன்றையும் நான் நிரப்பிவிட்டால் முழுமையான வழியை நிரப்புவது என்பது அது ஒரு வகையான போதை. அவரால் ஒன்று செய்ய முடியாது, வேலைகளை சரியாக செய்ய முடியாது, தூங்கி விடுவார், அன்றாட நிலைமைகளை போன்று அவர் செயற்பட மாட்டார். எனவே இஸ்லாம் இதற்கு ஒரு வழிகாட்டலை சில அறிஞர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக, பத்திரிகரமான வாழ்வதற்காக அந்த மனிதன் தலையை நிமிர்ந்து ஆரோக்கியமாக நடப்பதற்கு தேவையான உணவை உட்கொள்வது அவருக்கு கட்டாயம் என்ற கருத்தை கூட சில அறிஞர்கள் தெரிவிக்கிறார். இன்று நாம் என்ன செய்கிறோம் என்பதை பலர் நினைத்த இடங்களில் எல்லாம் சாப்பிடுவார்கள், நினைத்த நேரமெல்லாம் சாப்பிடுவார்கள், கைக்கு கிடைக்கும் எல்லாம் சாப்பிடுவார்கள். அன்பானவர்களே, இப்படி ஒரு மூமின் வாழ முடியாது. ஹலால் ஹராம் பார்க்க வேண்டும். இந்த உணவு எங்கிருந்து வந்திருக்கிறது, யாரிடமிருந்து வந்திருக்கிறது, இந்த உணவு எனக்கு ஹலாலா, இந்த உணவை வாங்கி தந்தவருடைய பொருளாதாரம் ஹலாலா என்பதையெல்லாம் நாங்கள் பலகாலம் சிந்திக்க வேண்டும். அப்போதுதான் அது சத்தியமான வாழ்வாகும். ஹராமான உடம்பு, ஹராமான உணவுடைய உடம்புக்குள் சென்று விட்டால் இந்த உடம்பு கனிமான பலவீனப்பட்டு விடும். இந்த உடம்பு நல்லதற்கு பயன்படுத்தப்படாமல் மாற்றமாக காமான காரியங்களுக்கு உடம்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே அன்பானவர்கள், உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமானது. அதிலே சத்தியமாக வாழ்வதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது. கோவை விற்றுக்கு யாரும் அடிமையாகிவிடக் கூடாது. சிகரெட் பாவனையை முற்றாக தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியம் கெட்டு போகிறது, உடலில் கருத்து போகிறது, பிள்ளைகள் கூட கிட்ட வராமல் ஒரு வகையான கோபம் ஏற்படுகிறது. மனிதர்களை புகைத்திட கடுமையான ஒரு வகையான கோபம், ஒரு வகையான நாற்றம், பள்ளிக்கு வந்தால் பக்கத்திலே உள்ளவருக்கு சொல்ல முடியாத நாற்றம். எப்படி இந்த 5 நிமிடத்தை, எப்படி இந்த 2 ரக்அத்தை, 3 ரக்அத்தை, 4 ரக்அத்தை முடிப்பது என்று சிலர் திண்டாடி கொண்டிருக்கின்ற அளவுக்கு சிலருடைய வாய்கள் துருநாற்றம். சிலர் என்ன செய்கிறார்கள், வீடியையும் சிகரெட்டையும் சாமித்துவிட்டு வந்து பள்ளி தூணிலே அல்லது பள்ளிக்கு பக்கத்திலே அதை அப்படியே நோக்கி வைத்துவிட்டு தொடர்ந்து விட்டு மீண்டும் அதை பசித்திருக்கின்ற சில இடங்களில் நடக்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, நாகரிகம் வளர்ந்த காலத்திலே இன்னும் நாம் அநாகரிகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார் எமக்கு யாரு வழிகாட்டி சொல்வது? இஸ்லாம் எல்லா ஒன்றையும் வழிகாட்டி இருக்கிறார்களே. அந்த போதனையை எடுத்துக்கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முன்னேற்றத்தை காணலாம். எனவே புகைப்பிடிக்கின்றவருடைய பிள்ளைகள் புகைப்பிடிக்காது என்று சொல்வதற்கு என்ன உத்தரவாதம்? போதை கடுமையான பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுடைய அந்த பாதுகாப்பை எடுத்துக்கொண்டால் சில வேலை அவர்கள் போதைக்கு அடியா அடிமையாக இருக்கலாம், அல்லது குழந்தைகளுக்கு அதிக சுதந்திரம் கொடுத்திருக்கலாம். இதனால் இந்த குழந்தைகள் கெட்டுப்போக வாய்ப்பு இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, நாம் எப்போதும் இந்த உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வழி செய்ய வேண்டும். நாங்கள் சாப்பிடுவதை பசிக்காக ருசிக்காக சாப்பிடுகின்ற போது நிச்சயமான நோய் ஏற்படும். ருசிக்காக சாப்பிடலாம், எல்லா சந்தர்ப்பங்களும் ருசியை தேடுகின்ற போது இந்த உடம்பு வளவீடப்பட்டுவிடும், இந்த உடம்புக்கு நோய் வந்துவிடும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 2வது பகுதி, கண்ணியமானவர்களே, மனிதன் தனது ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பாதுகாப்பது என்றால் என்ன? ஆரோக்கியத்தை கூட்ட வழி செய்ய வேண்டும், சத்துள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும். நாங்கள் பசிக்கு சாப்பிடுவது, அதாவது ருசிக்கு சாப்பிடுவதே, பசிக்கு சாப்பிடுவதை தான் நாங்கள் வளமையாக்கிக் கொள்ள வேண்டும். இன்று சிலர் ருசிக்கு சாப்பிடுவதையே வளமையாக்கியிருக்கிறார்கள். எல்லா நாளும் அவர்கள் அப்படித்தான், கடையிலே இருந்து ஒரு பார்த்து கொள்வதால் அவர்கள் சாப்பிட முடியாது. தன்னுடைய மனைவி, தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரி, தன்னுடைய குழந்தை சமைக்கின்ற அந்த உணவை அவரால் சாப்பிட முடியாது. ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருவர் சமைக்கின்ற சாப்பாடு, அது எப்படி சமைக்கிறாரோ, அதுக்கு என்னென்ன ஆரோக்கியத்தை இல்லமாக்கக்கூடிய என்னென்ன விடயங்கள் போடப்படுகிறதோ அதையெல்லாம் சாப்பிட்டு, ஏதாவது நோய் வந்ததுக்கு பின்னால் தான் நாம் யோசிக்கிறோம். உண்மையில் நான் செய்தது அன்று தவறு 10 வருடங்களுக்கு முன்னால் என்று 10 வருடங்களுக்கு பின்னால் யோசிக்கிறப்பானவர்களே, அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். பத்தியம் என்பது நோய்வாரத்தில் முன்னால் இருக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்தினேன். அடுத்ததாக ஆரோக்கியத்தை பாதுகாத்த இன்னொரு வழி, எனது வாழ்க்கையை சதற்கா கொடுக்கிறது. சதற்கா கொடுத்தால் அல்லா உடம்பிலே அல்லா நோய்கள் வராமல் அந்த உடம்பை பாதுகாப்பார். சொல்லலாம், அனைவரும் அவர்கள் சதர்காவை கொண்டு நோய்களுக்கு வைத்தியம் பண்ணுங்கள் என்றார்கள். அடியார்கள் கைவிடப்பட்ட எத்தனையோ நோய்களுக்கு அல்லா சிபாவை சதர்காவிலே வைத்திருக்கிறார். நானும் நீங்களும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்களுடைய மொபைல் போனுக்கு போடுகின்ற அந்த ரீசார்ஜ் கார்டை விட, அந்த அட்டையை விட அதிக அளவு சதர்கா கொடுக்க வேண்டும் நிலைமை இருக்கிறோம். மாதாந்தம் 1000க்கு மேற்பட்ட ரூபாய்களை நாங்கள் இவருடைய மொபைல் போனுக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மாதம் முழுக்க கொடுத்த சதற்காவை கொஞ்சம் செலுத்தி பாருங்கள். மாறாந்தம் இந்த பள்ளியில வைக்கப்படுகின்ற இந்த அன்பளிப்பு பெட்டியிலே போட்ட பணத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இவருடைய குடும்பத்தில் உள்ள நோயாளிகள் வந்து அவர்களுக்கு கொடுத்த அன்பளிப்பு, அவர்களுக்கு கொடுத்த உதவிகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. எனவே உங்களுடைய வாழ்க்கையினை சதற்காக இருக்க வேண்டும். இன்று சிலருக்கு என்ன நடக்கிறது என்றால், வாழ்க்கையினை சதற்கா இல்லை, நோய் என்று திடீர்னு வந்ததுக்கு பின்னாலே யோசிப்பார். சதக்கா கொடுத்திருந்தால் இந்த உறவு லட்சம் எனக்கு செலவிக்க வேண்டி வராது. நோய் ஒன்று ஏற்பட்டதுக்கு பின்னால் சதக்கா கொடுக்கக்கூடிய அளவை விட அதிகமாக அந்த நோய்க்கு செலவழிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு, அது மாத்திரம் இல்லாமல் ஊரால் அல்லது பக்கத்து ஊர்களால் வசூல் பண்ணுகின்ற பக்கத்தூர் மக்களிடத்திலே போய் கெஞ்சுகின்ற அளவு கூட அல்லா சில மனிதர்களை அந்த சதக்கா கொடுக்காமல் கஞ்சத்தனத்தால் வாழ்ந்ததால் அல்லா இந்த மனிதரை இன்னுடைய காலணிக்கு போக வைத்திருக்கிறார். எனவே அன்பாளர்களே, எங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான வழிகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். குர்ஆன் திலாவத்தில் ஈடுபட வேண்டும். குர்ஆன் திலாவத்தில் இருப்பதே எங்கள் உள்ளத்துக்கு நிம்மதியை தரும், ஆன்மாவுக்கு எப்போதும் அமைதியை தரும். டென்ஷன் உள்ளவர்கள், மனநோய் உள்ளவர்கள், அல்லது எந்த நேரம் ஒரே வகையான சிந்தனை என்ன யோசனை கேட்பார்கள், இப்படியான சிந்தனையிலே உள்ளவர்கள் அதிகமாக
அதிகமாக அல்லாஹோடு பேசுங்கள். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அன்பானவர்களே, குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்துங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்துக்கு மிகப்பெரிய சிபாவை குர்ஆனில் வைத்திருக்கிறார். அல்லாஹ் பரிசுத்தால குர்ஆனில் சொல்கிறார், வன்னஸ்ரு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்துல் முஃமினீன். நிச்சயமாக அந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தோம். இந்த குர்ஆன் மிகப்பெரிய ஒரு சிபா. சிபா என்றால் சொல்லி காட்டுகிறான். குர்ஆன் என்பது ஒரு மருந்து. குர்ஆனை ஓதுகின்றவர்களுக்கு மனநோய் வராது. அல்லாஹ்வோடு பேசுகின்றவர்களுக்கு அல்லாஹ் நோயை கொடுக்க மாட்டான். அவன் நல்ல அல்லாஹ்வோடு தொடர்பை ஏற்படுத்துகிறார். எனவே மாணவர்களே, அது மாத்திரமல்ல, ரஹ்மத் குர்ஆன் என்பது ஒரு அருள். இந்த அருளை நாம் பக்கத்திலே வைத்துக் கொண்டு இந்த அருளை புறக்கணித்திருந்தால் நிச்சயமாக நாம் கேள்விக்குறி எங்களுடைய ஆரோக்கியத்தில். எனவே குர்ஆனோடு அதிகமாக தொடர்பை ஏற்படுத்துவோம். மாதங்களில் மாதாந்த சுண்ணத்தான நோன்புகள், ஐயாமல் மீறுவது சொல்லக்கூடிய 13, 14, 15 வெள்ளை நாட்கள், அந்த பிறை அந்த பிறையிலே அந்த 3 பிறை நாட்களிலுமே சுண்ணத்தான நோன்புகளை மாதாந்தம் நோக்கி மாதாந்தங்கள் உடம்பை நாங்கள், அதாவது அந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும். நாங்கள் பசித்திருக்கின்ற போதும் இன்றைய உடம்பில் இருக்கின்ற கொழுப்பு தன்மைகள் எல்லாம் அப்படி அகற்றப்படுகிறது, உடம்பு சரியாக இயங்க தொடங்குகிறது. மாணவர்களே, எனவே அது மாத்திரமல்ல, வாராந்த நோமை கூட சொல்லலாமல் சொல்லி தந்தார்கள். ஏன்? ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியிருக்கிறார்கள். இந்த நோமியினூடாக மனிதன் பசித்திருப்பதல்ல நோக்கம், தாகித்திருப்பதல்ல நோக்கம், எங்களை பற்றி போடுவதல்ல நோக்கம். இந்த நோமியினூடாக ஏழை இனி மக்களுடைய சத்தத்தை நாம் உணர்கிறோம். ஒரு நேர உணவு உண்ணாவிட்டால் இப்படி தாங்கிக் கொள்ள முடியாது என்று நாம் வாரத்தில் 2 நாள் உணர்கிறோம், மாதத்திலே 3 நாட்கள் உணர்வதை போல. இப்படித்தான் ஏழைகள் ஒரு நேரம் சாப்பிட்டால் அடுத்த நேரம் உணவில்லை என்றால் அவருடைய வயிறு இப்படித்தானே பதித்திருக்கும், கஷ்டப்பட்டிருக்கும் என்று அந்த ஏழைகள் யோசிப்பதை அந்த ஏழைகளுடைய சிந்தனை எங்களுக்கு கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய நோய்கள் எங்களுடைய உடம்பை பலப்படுத்துவதற்கு, எங்களுடைய உடம்பில இருக்கின்ற அந்த ஆரோக்கியத்தன்மை கூட்டுவதற்காக, எங்களுடைய ஆயுளை நீடிப்பதற்காக நிச்சயமாக நோன்பு எங்களுக்கு வழிவகுப்பதற்கானவர்களே, வருடத்திலே ஒரு மாதம் நாம் நோன்பிடிக்கிறோம். பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அந்த அவர்களை கேட்டு துஆக்கள்ல ஒன்றுதான், யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயா. சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியத்தை கேட்டதை போல கிட்ட நோய்களை பாதுகாப்பு செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மரதி வல் ஜுனூனி வல் ஜுகாமி வ மின் சய்யிஇல் அஸ்காம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெண்குஷ்டம், கருங்குஷ்டம், தொழு நோய்கள், கெட்ட நோய்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு செய்திருக்கிறார்கள். எனவே நாம் அதிகமாக பாதுகாப்பு பெற வேண்டும். நிச்சயமாக பாதுகாப்பு தருகின்ற போது அல்லாஹ் எங்களுடைய நோய்களை முகவரி இல்லாமல் ஆக்கிவிடுவான், முகவரி இல்லாமல் அனுப்பிவிடுவான். மூன்றாவது பகுதி கனிமானவர்களே, அதாவது உடலுக்கு பாதுகாப்பாக பாதுகாப்பான முறையிலே நாங்கள் வாழ்ந்தோம் என்றாலும் அதையும் மீறி எங்களுக்கு ஒரு நோய் ஒரு வந்திருக்கிறதா, அந்த நோயை நாம் எப்படி குணப்படுத்துவது, நோயுடைய சந்தர்ப்பத்தில் நாம் அந்த நோயை எப்படி அணுகுவது. சகாபாக்கள், அதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், முன்னால் வாழ்ந்த நல்லவர்கள், அல்லது எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த என்னுடைய, அதாவது அப்பா அத்தா அல்லது என்னுடைய தாய்தாப்பன், எங்களுடைய மூதாதைகள் எப்படி அந்த நோயை அணுகியிருக்கிறார்கள், அந்த நோயுடன் எப்படி ஆரோக்கியத்தை தெரிவிக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்கள், பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்கப் போகிறார்கள். ஒரு நோயாளியை நோய் விசாரிக்கப் போகிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோயாளியை நோய் விசாரிக்க சென்ற போது அந்த நோயாளி கடுமையான நோய்களை பிடிக்கப்பட்டிருந்தார். அன்பான அல்லாஹ்வின் நபியார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோயாளியை பார்த்து ஒரு விடயத்தை கேட்டார்கள். ஏதாவது அல்லாஹ்விடம் கேட்டீர்களா என்று கேட்டார். நானும் நீங்களும் ஒரு நோயாளியை பார்க்க போனால் கேட்கின்ற வார்த்தை என்ன, எந்த டாக்டரிடம் மருந்து கொடுக்கிறீர்கள், மாம் கொடுத்தீர்களா, டேப்லெட் கொடுக்கிறீர்களா. கனியமானவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளியிடத்தில் சென்று மரண படுக்கையில் இருக்கிறார், நோயோடு இருக்கிறார், வாழ்ந்தது வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவுரை கொடுக்க கட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஈமானை கற்றுக் கொடுக்கிறார். ஏதாவது அல்லாஹ்விடம் கேட்டீர்களா, அந்த நோயாளி சொல்கிறார் ஆம் என்று சொன்னான். நான் இவ்வுலகில் செய்த தவறுகளுக்கு மறுமையில் கண்டிக்காமல் உலகிலேயே என்னை கண்டித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டேன் என்று அந்த நோயாளி சொல்கிறார்.
அவர்களுக்கு கோபம். ஆனால் அந்த கோபத்தை நோயாளிக்கு முன்னால் வெளிப்படுத்த முடியாது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை அடக்கி மன மகிழ்ச்சியோடு சிரிப்பான முகத்தோடு அந்த நோயாளியை அணுகி அந்த நோயாளிகளே சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே தந்திருக்கின்ற உடம்பு இருக்கிறதே, இங்க உள்ள சின்ன சின்ன சோதனைகளை தாங்கிக் கொள்ளும், மறுமையிலே கொடுக்கின்ற அந்த கஷ்டங்களை அந்த அதாவுகளை இந்த உலகிலே கொடுக்கப்பட்ட உடம்பு தாங்கிக் கொள்ளாதே. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னணியை தாங்கிக் கொள்ளாது என்று சொல்லிவிட்டு, எனவே இந்த உலகத்தில் அந்த தன்னணி உனக்கு தந்தால் உன்னால் தாங்க முடியாது, எனவே நீ அல்லாஹ்வுடன் ஆரோக்கியத்தை கேளும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு அந்த நோயாளிக்கு துஆ செய்தார்கள். எனவே நானும் நீங்களும் நோயாளி வீட்டுக்கு போய் என்னென்னமோ கழிக்கிறோம், அரசியலை கழிக்கிறோம், விலைவாசி கூடியது கழிக்கிறோம், நாட்டில் உள்ள நிலவரங்களை கழிக்கிறோம், நோயாளிக்கு முன்னால் போய் அப்படியாக யாரும் கூடக்கூடாது. நோயாளிய மனதில் உதாரணமாக விபத்திலே மூணு பேர் விபத்திலே சிக்கொண்டு இரண்டு பேர் வைத்தியத்தால் இருக்கிறார்கள், மூவரிலே ஒருவர் மௌத்தாகிவிட்டார், அந்த இரண்டு நோயாளிகள் ஏதோ ஒரு வகையில் ஆரோக்கியமாக வைத்தியத்தாக இருக்கிறார்கள் என்றால் அந்த மூவரிலே ஒருவர் மௌத்தான செய்தியை கூட சுகம் விசாரிக்கின்ற போது அவர்களிடத்தில் சொல்லக்கூடாது என்ற வழிகாட்டுதல்களை தான் சொல்லி தந்திருக்கிறது. சிலவேளை அப்படியான வார்த்தை புரியவங்களால் அந்த நோயாளி சில சந்தர்ப்பங்களிலே தன்னுடைய அந்த கஷ்டங்களை கவலைகளை அடக்கிக் கொள்ள முடியாமல் இறந்து போகின்ற வரலாறு தெரியுமா? சிலர் சிலரிடம் போய் என்ன பேசுவதற்கு தெரியாது, குழந்தைகளுக்கு முன்னால் என்னென்னமோ கதைப்பாரு. அம்மான் அல்லாஹ் நகரியார்களே, ஒவ்வொருவரையும் அந்தந்த மஞ்சள் அந்தந்த அந்தத்திலே வையுங்கள். உங்களுடைய குழந்தைகளை அவருடைய வயதை பார்த்து பேசிக் கொள்ளுங்கள். உன்னுடைய மனைவியோடு அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நீங்க பேச வேண்டுமோ அந்த முறையில பேசிக் கொள்ளுங்கள். தாய் தாக்கனுடைய உறவுகள் இருக்கின்ற போது எப்படி கதைக்க வேண்டுமோ அந்த முறையிலே கலந்து கொள்ளுங்கள். இந்த சில கணிப்பதை நாங்கள் பார்க்கிறோம், தன்னுடைய சகோதரிகளாக கழிக்கிறார் அல்லது வேறு ஒருவராக கழிக்கிறார் யோசிக்கின்ற அளவுக்கு சில சர்வ சாதாரணமாக அந்த பேச்சு குழப்பம் இருப்பதை பார்க்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே உடலுக்கு பாதுகாப்பாக அந்த முறையிலே நோய்கள் வந்துவிட்டால் அதை நீக்குவதற்காக வழி செய்ய வேண்டும். சஹாபாக்கள் எப்படி நோய் அணுகினார்கள், நபிமார்கள் எப்படி அணுகினார்கள், முன்னாள் வாழ்ந்த எப்படி அணுகிறார்கள் என்ற விடயங்களை நாங்கள் நிச்சயமாக பார்த்து அதனோட அவர்களுடைய நோய்களுக்கு சிபாவை தெரிவிக்கலாம். இன்னைக்கு சிலருக்கு நோய் வந்தால் சொல்லுவார்கள் அபத்த குணம், அது ஒரு முசீபத் என்பார். நண்பர்களே, யாரும் அப்படி சொல்லக்கூடாது. நோயை அல்லாஹ் சொல்வது ஒன்று, நாங்கள் பாவம் செய்தவர்களாக இருந்தால் எங்களை பாவத்தை அகற்றுவதற்காக, அல்லது நாங்கள் பாவம் செய்யவில்லை நாங்கள் நல்லவர்கள் என்றால் அல்லாஹ் எங்களுடைய அந்தஸ்தை கூப்பிடுவதற்காக. இப்படித்தான் ஒரு மூமி நோயை அணுக வேண்டும். மாறாக சில சொல்லுவார்கள், எல்லாரும் இந்த உலகத்தில் எனக்கு தானே, நான் உலகத்துக்கு போனால் நான் போறதுக்கு முன்னால் என்னுடைய முசீபத்துக்கு போய்விடும் என்று சிலர் கெட்ட விடயங்களை கெட்ட அருவப்பான வார்த்தைகளை பயன்படுத்துவதை சமூகத்திலே பார்க்கணும். எனவே அம்மாதவர்கள் இப்படி யாரும் நடந்து கொள்ளக்கூடாது. சிலர் கடுமையாக நோயை சுற்றுவார்கள், சிலர் தனக்குத்தான் எல்லா சோதனையும் என்று வரக்கூடிய சோதனைகளை நல்ல முறையில் அணுகாமல் இருப்பார்கள். எனவே மதிப்பாளர் அலைவசல் அவர்கள் இந்த உலகத்திலே நிறைய வழிகாட்டுதல்கள் தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுடைய சந்தர்ப்பங்கள் எப்படி அணுகினார்கள் என்ற செய்திகளும் அதிகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவர் தையூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட நோய் என்று தெரியும். அன்பான அல்லாஹ்வின் நபியார்களே, எங்களை போன்ற ஒரு நோய் அல்ல. அதாவது தையூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாக்கை தவிர உடம்பிலே எல்லா இடங்களிலும் ஒரு வகையான காயம். இந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுகிறார்கள், وَأَيُّوبَ إِذْ نَادَى رَبَّهُ أَنِّي مَسَّنِيَ الضُّرُّ وَأَنْتَ أَرْحَمُ الرَّاحِمِينَ. அதற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை அழைக்கின்ற போது, இறைவா எனக்கு ஒரு வகையான தீங்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது, இந்த சந்தர்ப்பத்திலே இறைவா நீ இரக்கம் காட்டக்கூடிய இருக்கெல்லாம் நீ தான் இரக்கம் காட்டக்கூடிய அர்ஹமுர் ராஹிமீன் என்று அல்லாஹ்வை சொல்கிறார்கள். நோயுடைய சந்தர்ப்பம் கடுமையான நோய், அந்த சந்தர்ப்பத்திலேயும் இறைவா உன்னுடைய பெயரை சொல்வதற்காக உன்னை நினைவுபடுத்துவதற்காக இந்த நாளிலே நோயை தரவில்லையே, நீ போடக்கூடியவன் அல்லாஹ்வை போன்றார்பார்களே. ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, அவர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இருந்த போது 17 வருடங்கள், இன்னும் ஒரு ரிவாயத்திலே 19 வருடங்கள், இன்னும் ஒரு ரிவாயத்திலே 21 வருடங்கள், மொத்தமாக 17 வருடங்களுக்கு மேலாக அவர் இப்படியான நோயிலே பிரிக்கப்பட்டார். அல்லாஹ் பின்னர் அவருக்கு சுகத்தை கொடுத்தான், இழந்த உறவுகளை கொடுத்தான், அன்பானவர்களை அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையினார். எனவே நானும் நீங்களும் வந்திருக்கின்ற நோய்களை அகற்றுவதற்காக, அதே ஒரு நோயுடைய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்கான வழிகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் நிறைய நோய்களை கொண்டிருக்கிறது, சல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் காய்ச்சல் கொண்டிருக்கிறது. அவர்களும் அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி அணுகினார்கள்? ஒருமுறை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவரை பார்க்க போகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி கிடக்கிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பை கொடுத்து பார்க்கின்றார்கள். கடுமையான காய்ச்சல், கடுமையான காய்ச்சல். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அதன் அமைத்தோடு கேட்கிறார், நாயகமே உங்களுக்குமா காய்ச்சல் என்று கேட்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே இரண்டு பேருக்கு வருகின்ற காய்ச்சல் எனக்கு தனியே வந்திருக்கிறது, இரட்டை காய்ச்சல் வந்திருக்கிறது என்ற கருத்தை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவு கடுமையான காய்ச்சல் தான் வருகின்றது. சில அவர்கள் நெற்றிக்கு மேலாம் ஒரு தலைப்பாய் கட்டியிருப்பார்கள், தலைப்புக்கு தலைவரத்த காரணமாக அதற்கு மேலால் அந்த தலைப்பாய் கூட அங்கே கையை வைத்தாலும் அங்கே சூடு இருக்கின்ற அளவுக்கு கடுமையான காய்ச்சல். இந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுவை நல்ல முறையில் அணுகினார்கள், அல்லாஹுடைய உதவியை பெற்றுக் கொண்டார்கள். அந்த நோயினூடாக அல்லாஹ் நிச்சயமாக எனக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவான் அல்லாஹ்வை பிரார்த்தித்தார்கள். எனவே மாணவர்களே, நோயாளிகள் நல்ல முறையிலே இந்த உலகத்திலே வாழ வேண்டும், நோயாளிகள் நிச்சயமாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும், நோயாளிகளுக்காக நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அதே போன்ற வீடுகளிலே நோயாளிகள் இருந்தால் அவர்களை நாங்கள் அதாவது கசப்பாக அல்ல, அவர்களை நாங்கள் துன்பமாக அல்ல, அவர்களை நாம் நல்ல முறையில் பார்க்க வேண்டும். இன்றைக்கு சிலரை சமூகத்திலே பார்க்கிறோம், வீட்டிலே தாய் நோயாளி அல்லது என்னுடைய தகப்பன் நோயாளி அல்லது ஒரு சகோதரி நோயாளி என்றால் குடும்பத்திலே யார் ஒருவர் அவர் மாத்திரம்தான் பார்த்துக்கொண்டிருப்பார். அன்பானவர்களும் போட்டி போடுங்கள், போட்டி போடவில்லையும் இந்த உலக காலங்களிலே உலகத்தை சம்பாதிப்பதல்ல, நாளைய மறுமையிலே உலகத்திலே தங்குமிடம் கிடைப்பதற்காக இந்த மனிதர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். பணம் எப்படியும் சம்பாதிக்கலாம், ஆனால் மனிதனை சம்பாதிப்பது என்பது மிக மிக கஷ்டம். நோயுடைய சந்தர்ப்பங்கள், குடும்ப உறவுகளுக்கிலே கஷ்டம் வருகின்ற சந்தர்ப்பம், சிலருடைய தேவைகள் வருகின்ற சந்தர்ப்பம், திருமணத்திலே விடயங்கள், கஷ்டமான உதவி இருக்கிறார், உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பம், அல்லது நோய் பிடிக்கப்பட்டிருக்கிறது, வெளியிலே அவர்கள் ஒரு ஊராக சுற்றி வசூல் பண்ணக்கூடிய நிலைமை இருக்கிறது, இல்லை அப்படி போகத்தை இல்லை குடும்பத்திலே நோம்பு இருக்கிறார்கள், நாங்கள் எல்லோரும் இந்த 10 லட்சத்தை போட்டு இந்த நோய்க்குரிய சுகாவை பெறுவோம், எங்களால் எல்லோரும் முயற்சியை செய்வோம் என்று இப்படி முன்வாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஒரு காலம் எங்களை ஏழையாக்க மாட்டான். ஒரு காலமும் நாங்கள் ஒரு காலம் நாங்கள் நோயாளியாகினால் வயது போனால் ஒரு காலமும் கூலிக்கு ஆண் போட்டியுடைய பிள்ளைங்களை பார்க்காது. அன்பானவர்களே, இப்படி பண்பாடு ஒரு நாகரிகமாக நல்ல முறையை வாழ்ந்த ஒரு ஊர் இந்த ஊர் நிச்சயமாக அந்த பண்பாடுகள் இன்னும் இருக்கிறது. ஒரு ஜனாதா விழுந்தால் மாஷா அல்லாஹ் 8 மகாவிழாக்கள் சேர்ந்தவர்கள் கலந்து கொள்வதற்கு ஒரு வழக்கம். ஒரு நோயாளி என் சொல்லி அறிவித்தல் கிடைத்தால் இந்த முழு 8 ஊர்களும் 8 மகள்ளாக்களும் சேர்ந்து அங்கே படையெடுப்பின்ற அவர் சாரதத்தில் உள்ள அவருக்கு தேவையான உதவிகளை செய்கின்ற வழக்கம் எங்குமே இல்லாத ஒரு நல்ல பண்பாடையாளர் வந்திருக்கிறார். எனவே அன்பானவர்களை, இந்த நல்ல பண்பாடுகளை சுமந்திருக்கின்ற இந்த ஊருடைய நல்ல ஒழுக்கங்களை நாம் நீங்கள் பாதுகாக்க வேண்டும், இளம் சமுதாயம் பாதுகாக்க வேண்டும். எனவே இப்போதும் ஆரோக்கியமாக வாழ அல்லாஹ்வுக்கு அதிகமாக பிரார்த்தியுங்கள். அதற்கு தொடர்ந்து பின்னால் மிக முக்கியமாக கேட்க வேண்டிய வாக்கை ஒரு யக்கீனுக்கு பின்னால் ஆரோக்கியத்தை செல்லுங்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை செல்லுங்கள். யாருடைய வீட்டுகளிலே சோமில்லாத பிள்ளைகள் இருக்கிறார்களோ, யாருடைய வீட்டுகளிலே நோயாளி இருக்கிறார்களோ அவர்களை பாக்கியமாக பாருங்கள். எல்லோரும் அதற்கு உதவியாக இருங்கள். நிச்சயமாக அதனூடாகத்தான் நாங்கள் பெரிய அந்தஸ்தை அறிவிக்கிறோம். எனவே நீ என்ற வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். தாயும் தகப்பனும் எங்களுக்கு கஷ்டப்பட்டு இந்த உலக வாழ்க்கையில ஒரு முகவரியை எங்களுக்கு தந்தவர்கள், நல்ல முறையை வாழ வழிவகுத்து தந்தவர்கள், காணி பூமிகளை இருப்பதற்காக தந்தவர்கள், இருப்பதற்காக வீடுகளை கட்டி தந்தவர்கள், தொழில் துறவு செய்வதற்காக அந்த வழிகளை காட்டித் தந்தவர்கள். எனவே இன்று அவர்கள் மண்ணறையிலே வாழலாம், இன்று அவர்கள் கட்டில்களிலே வாழலாம். அன்பானவர்களே, நானும் நீங்களும் முதலாவது அடியார்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக பிறகுதான் வாழ்வோம். அடியார்களுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறாத வகையிலே அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நானும் நீங்களும் மாற முடியாது. எனவே அல்லாஹ் நிச்சயமாக இதில் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான், அடியார்கள் நாம் நல்லபடி நடக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு சம்பந்தப்படுகின்ற விடயங்களை முன்னப்பின் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான் அல்லது கண்டிப்பான். அடியார் கோடி ஏதாவது முன்னப்பின் ஆமினால், தாய் தாப்பனுக்கு ஏதாவது நீங்கள் குறைகள் செய்தால், குழந்தைகளுக்கு ஏதாவது குறை செய்தால், மனைவி மாற உறவு பிள்ளைகளுக்கு ஏதாவது தவறு செய்தால் அவர்கள் மன்னிக்காத வகையிலே அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான் என்ற செய்தியை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைங்கள். எனவே வல்ல வல்லதாக மகானம் கொண்டாலா நல்ல முறையில் இந்த உலகத்திலே வாழ்ந்து எல்லா சந்தர்ப்பத்திலும் ஆரோக்கியத்தை எல்லாவற்றையும் கேட்டு ஆரோக்கியமான உடலை தந்து நாளை வறுமை நாள் இந்த ஆரோக்கியமான உடலுக்கு நியமத்துக்கு நிச்சயமாக அந்த உலகத்தில் நன்றி செலுத்திய கூடத்தில் நாளை வறுமை நாளை எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யாவா யாருடைய வீட்டுகளில் நோயாளி இருக்கிறார்களோ அவர்களை சந்தோஷமாக அவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் பார்க்கக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்தி கொள்வாயாக. யாவா யார் யாரெல்லாம் நோயாளிகளுக்காக செலவழிக்கிறார்களோ, யாரெல்லாம் நோயாளிகளுக்கு இரகசியமாக செலவழிக்கிறார்களோ, இரகசியமாக உதவிகள் வழங்குகிறார்களோ, அவருடைய அந்த தொழில்களே அவர் செய்யக்கூடிய உதவிகளே பல மடங்கினி உதவிகளை
ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் வா.